عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. الله نم أمروي يتركل واناها قني تركري ورغلي نام إند أمرو كاه يرتكوند تليب الله وين أجتتي تقوى وي نام يبدي அடைந்து கொள்வது, எப்படி தக்குவாவை சம்பாதிப்பது, பொருளை சம்பாதிப்பதை பற்றி படிக்கிறீர்கள். இந்த உலக வாழ்க்கையிலே பொருளாதாரம், தொழில், கல்வி இவற்றிலே நாம் எப்படி முன்னேறுவது என்பதை பற்றி இன்றைய கால உலகத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் தக்குவா, அல்லாஹுடைய பயம், இந்த பயம் இல்லையென்றால் ஒருவர் மூமினாக இருக்க முடியாது. இறை நம்பிக்கையாளரின் அடையாளம் என்ன? அவரிடத்திலே தக்குவா இருக்கும். அந்த தக்குவாவை எப்படி நாம் அடைவது என்பதுதான் நம்முடைய பாடம். இந்த அமர்வை இரண்டாக பிரிக்கிறோம். முதலாவது அமர்விலே தக்குவா உடையவர்கள் என்றால் அவர்களிடத்தில் இருக்கும் அடையாளங்கள் என்னென்ன? ஒருவர் முத்தகி, அல்லாஹுவை பயப்படுகிறவர், அல்லாஹுவை அஞ்சுகிறவர் என்றால் அவரிடத்தில் இருக்க வேண்டிய அந்த அடையாளங்கள் என்ன? பிறகு தக்வா உள்ளவர்களாக நாம் மாறினால், அல்லாஹுவின் பயத்தை நம் வாழ்க்கையிலே கடைபிடித்தால், இம்மையிலும் மறுமையிலும் நாம் அடையப்போகிற நன்மைகள் என்ன? அதாவது தக்வா என்ற இந்த சிறந்த பண்பை அடிப்படையாக வைத்து தக்வா உடையவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துள்ள வாக்குகள் என்ன, அல்லாஹ் என்னென்ன நன்மைகளை அல்லது தகுதிகளை இந்த தக்வா உள்ளவர்களுக்கு வழங்குவேன் என்று வாக்களித்திருக்கிறான். இவற்றை அறிந்ததற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே இந்த தக்வா நம்மிடத்திலே வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் முயற்சித்தால் தக்வாவை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக அல்லாஹுவை அஞ்சுகிற நல்ல மக்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சூரா ஆல இம்ரானுடைய 134வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்கிற மக்கள் அல்லாஹுடைய பாதையில் தங்களுக்கு வசதி இருந்தாலும் அல்லது வறுமை இருந்தாலும் செலவு செய்வார்கள், தர்மம் செய்வார்கள். அதாவது இரையச்சமுள்ளவர்களுடைய பண்பாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே இல்லை என்று சொல்லாமல் தர்மம் செய்கிற பழக்கம் உள்ளவர்கள். பெரிய செல்வந்தராக இருந்தாலும் தர்மம் செய்வார், ஏழையாக இருந்தாலும் தன்னால் முடிந்ததை அல்லாஹுவின் பாதையில் தர்மம் செய்கிற பழக்கம் உள்ளவர் இறையச்சம் உள்ளவர். ஒருவர் அல்லாஹுடைய பாதையிலே ஒரு பொருளை தர்மம் செய்கிறார் என்றால் அது அவருடைய உள்ளத்தின் தக்வாவுடைய அடையாளமாகும். எவ்வளவு தர்மம் செய்வது அதை பற்றி அல்லாஹ் இங்கே குறிப்பிடவில்லை. தர்மம் செய்வார்கள், எவ்வளவு முடியுமோ அவரவருடைய வசதிக்கு ஏற்ப தர்மம் செய்வது. ஒரு செல்வந்தர் லட்சம் கொடுக்கிறார் என்றால் 10 ரூபாய் சம்பாதிக்கின்ற ஏழை 10 பைசா தர்மம் கொடுப்பது அவரை பொறுத்தவரை, அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்கிறான். புரியுதுங்களா சொல்றது? அப்ப தக்வாவுடைய அடையாளங்களில் முதல் அடையாளம் அல்லாஹுவின் பாதையிலே செலவு செய்கிற ஒரு நல்ல பழக்கத்தை மேற்கொள்வது. அடுத்ததாக கோபத்தை மென்று விழுங்குவது இரையச்சம் உள்ளவர்களுடைய பண்பு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கோபம் வரும், ஆனால் அந்த கோபத்தை அடக்குவார்கள், கோபமே படமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. கோபம் வரும், கோபம் ஊட்டும்படியான நிகழ்வுகள் நடக்கும், ஆனால் அல்லாஹுவை பயந்த காரணத்தால் கோபத்தை அடக்குவார்கள். நாம் என்ன இங்கே புரிகிறோம்? யார் ஒருவர் அல்லாஹுவிற்காக தன் கோபத்தை அடக்குகிறாரோ, அதை வெளிப்படுத்தாமல் மென்று விழுங்கி விடுகிறாரோ, இது அவர் முத்தகி, அல்லாஹுவை பயப்படுகிற மனிதர் என்பதற்குரிய அடையாளமாகும். அதுபோன்று மக்களுடைய குற்றங்களை மன்னிக்கும் சிறந்த மாண்பாளராக, ஒழுக்கமானவராக இருப்பார். ஏற்படும் மக்கள் மூலமாக மன கசப்புகள், மன சஞ்சலத்திற்குரிய செயல்கள் நிகழும். ஆனால் தக்வா இருப்பவர் அந்த குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடுவார். அதாவது ஏற்படுகிற அந்த குற்றம் குறைகளால் அவர்களை ஒதுக்கிவிட மாட்டார். தனக்காக செய்கிற, அதாவது தன் விஷயத்தில் நடக்கிற அந்த பிழைகளை எல்லாம், அந்த அவமரியாதைகளை அல்லது தன் விஷயத்தில் செய்யப்படுகிற அந்த குறைபாடுகளை எல்லாம் அவர் மன்னித்து விட்டு விடுவார். இது இரையச்சத்தின் ஒரு வெளிப்பாடு, இரையச்சம் உள்ளவருடைய ஒரு பண்பாகும். அதுபோன்று தக்வா உள்ளவர், முதலாவதாக தக்வா உள்ளவர் பாவங்கள் செய்ய மாட்டார், பாவத்தை பார்த்து பயப்படுவார், அவற்றுக்கு அருகிலும் செல்ல மாட்டார். மீறி ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களால், நஃப்சுடைய இச்சையால் ஒரு பாவத்தை செய்தால் மானக்கேடான, அசிங்கமான அல்லது வேறொருவருடைய உரிமையிலே ஒரு தவறை அவர் செய்துவிட்டால் உடனடியாக அவர் உள்ளம் நடுங்கி விடுவார். அல்லாஹுவின் நினைவு அவருக்கு வந்துவிடும், அந்த பாவத்தை விட்டு விலகிக் கொள்வார். இந்த பண்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஆல இம்ரானுடைய 134வது வசனத்திலே சொல்கிறான். தக்வா உள்ளவர்களிடத்தில் அல்லாஹுவின் பாதையில் தர்மம் செய்கிற பழக்கம் இருக்கும். அதுபோன்று கோபங்களை, குரோதங்களை மென்று விழுங்குவார்கள், மக்கள் குற்றங்களை மன்னிப்பார்கள், மானக்கேடான தவறான காரியங்கள் செய்தால், பிறருடைய உரிமையிலே ஏதாவது எல்லை மீறிவிட்டால் உடனடியாக அல்லாஹுவை நினைத்து வருந்தி மன்னிப்பு கேட்பார்கள். அடுத்த அன்பிற்குரியவர்களே, எல்லா நேரத்திலும் மறுமையை குறித்து பயந்து கொண்டே இருப்பார்கள். யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப் வஹும் மினல் ஆகிரத்தி முஷ்ஃபிகூன். மறுமை, 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 அவர்களுடைய பேச்சிலே மறுமை, மறுமையை பற்றிய பிரஸ்தாபிப்பு, மறுமையை பற்றிய பேச்சு அதிகமாக இருக்கும். சொர்க்கம் நரகத்தை பற்றிய பேச்சு அதிகமாக இருக்கும். மறுமையை அதிகம் நினைவு கூறுவார்கள். இது தக்வாவுடைய ஒரு பெரும் அடையாளமாகும். அதுபோன்று தங்கள் உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள், வழிப்போக்கர்கள், யாசகம் கேட்டு வருபவர்கள், தேவையை நாடி வருபவர்கள், இப்படி யாருக்கெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறினானோ அவர்கள் விஷயத்திலே தான் விரும்புகிற செல்வத்தை செலவு செய்து கொண்டிருப்பார். கை சுருக்கமானவராக இருக்க மாட்டார். தொழுகையை நிலைநிறுத்துவார், தொழுகையை அதற்குரிய நேரங்களிலே பேணுவார், ஜகாத் கொடுப்பார், செய்த வாக்கை நிறைவேற்றுவார், தங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தங்களை பேணுவார். போர்க்காலங்கள் அல்லது நோய் நொடிகள், பேராபத்துகள் நிகழ்ந்தால் அந்த நேரத்திலே பொறுமையாக இருப்பார். இந்த அடையாளங்களை அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 177வது வசனத்திலே சொல்கிறார். இறை எச்சம் உள்ளவர்களிடத்திலே மறுமையை பற்றிய பயம் இருக்கும். அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வார்கள், வானவர்களை மலக்குகளை நம்பிக்கை கொள்வார்கள், வேதங்களை தூதர்களை நம்பிக்கை கொள்வார்கள். உறவினர்கள், அனாதைகள், தேவை உள்ளவர்களுக்கு தங்கள் பொருள்களை செலவு செய்வார்கள், தொழுகையை பேணி பாதுகாப்பார்கள், ஜக்காத்து கொடுப்பார்கள், வாக்கை நிறைவேற்றுவார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், நாம் மக்களுக்கு கொடுக்கிற வாக்கையும் பேணுவது, அவற்றை மீறாமல் நடந்து கொள்வது தக்வாவுடைய அடையாளம், இரையச்சம் உள்ளவருடைய பண்பு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதுபோன்று திடீரென எதிரிகளின் தாக்குதல் நிகழ்ந்துவிட்டால் புறமுதுகு காட்டி ஓடாமல், போரிலே எதிரிகளை எதிர்த்து சண்டை செய்வது அல்லாஹுடைய தக்வாவின் வெளிப்பாடு என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுவை பயந்தவன் எதிரிகளை பயப்பட மாட்டான், எதிரிகளின் ஆயுதங்களை பயப்பட மாட்டான், எதிரிகளின் சக்திகளை பயப்பட மாட்டான். இரையச்சம் உள்ள ஒரு முஸ்லிம் எதிரிகளை பார்த்து பயந்து ஓடமாட்டான், அல்லாஹுவை நினைவு கூறி போரிலே புறமுதுகு காட்டாமல் துணிந்து நிற்பான். அதுபோன்று நோய் நொடிகள், பெரிய பரவுகிற நோய்கள், அதாவது ஒரு ஊரிலே காலரா ஏற்பட்டு எல்லாம் அடிந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது வேறு விதமான சோதனை, இந்த நேரத்தில் எல்லாம் அவர் பயப்படாமல் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தவராக, அல்லாஹ் நாடியது நடக்கும் என்று அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து உறுதியாக இருப்பார். ஈமானிலே தடுமாற்றம் அவருக்கு ஏற்படாது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெரும் பாவங்கள், அதுபோன்று மானக்கேடான பாவங்களை விட்டும் அவர் விலகி இருப்பார். இறையச்சத்தின் அடையாளம், அல்லாஹ் தடுத்த பாவமான காரியங்களை விட்டு அவர் விலகி இருப்பார், மானக்கேடான விஷயங்களை விட்டு விலகி இருப்பார். அதுபோன்று அல்லாஹுவை பயப்படுகிற மனிதர் பிறரிடத்திலே பேசினால் அந்த தக்வாவை குறித்து பேசுவார், எது உள்ளத்தில் இருக்குமோ அதுதான் நாவிலே வரும். உள்ளத்திலே அல்லாஹுடைய பயம் இருந்தால் அவர் பிறரிடத்திலே பேசும்போதும் அந்த தக்வாவுடைய வார்த்தைகள் வெளிப்படும், அல்லாஹுடைய அச்சத்தின் வார்த்தைகள் வெளிப்படும். அவர்கள் நன்மையை குறித்து ஆலோசனை செய்வார்கள், மறுமையை குறித்து பேசுவார்கள், தக்வாவுடைய விஷயங்களை தங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்வார்கள், பாவத்தை பற்றியோ ரசூலுக்கு மாறு செய்யும் விஷயங்களை பற்றியோ அவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்ய மாட்டார்கள், ஒருவரோடு ஒருவர் கலந்து பேச மாட்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைய இந்த ஒரு தீய காரியங்கள், தீய செயல்கள் பரவிவிட்ட சூழ்நிலையிலே இரண்டு வாலிபர்கள் ஒன்று சேர்ந்தால், இரண்டு பெண்கள் ஒன்று சேர்ந்தால், இரண்டு மாணவர்கள் ஒன்று சேர்ந்தால் அவர்கள் பேசிக்கொள்கிற பேச்சு என்ன? சினிமாக்களை பற்றி பேசுவதை பார்க்கிறோம், சீரியல்களை பற்றி பேசுவதை பார்க்கிறோம், அல்லது பத்திரிகையில் வந்த செய்திகளை பற்றி பேசுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்கள், முத்தகி, இறையச்சம் உள்ளவர்களுடைய அடையாளத்தை பற்றி குறிப்பிடும் போது அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய பயத்தை பற்றி பேசுவார்கள். எத்தனை ஜவுன பில் பிர்ரி வத்தக்வா, நன்மையை பற்றி பேசுவார்கள், பாவமான காரியங்களை பற்றி, அல்லாஹுவிற்கு பிடிக்காத காரியங்களை பற்றி தங்களுக்கு மத்தியில் பேச மாட்டார்கள். ரசூலுக்கு மாறுபாடு செய்கிற தீனுக்கு மாற்றமான காரியங்களை நாவாலும் பேச மாட்டார்கள். அல்லாஹுக்கு இறையச்சம் உள்ளவருடைய அடையாளம் என்ன? பாவத்திற்கு நெருங்காமல் இருப்பார், பெரும்பாவங்கள் செய்ய மாட்டார், மானக்கேடான காரியங்களை செய்ய மாட்டார். அதிலும் மேலாக மேலாக பாவத்தை பற்றி பேசக்கூட மாட்டார். அல்லாஹ் அக்பர். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இறையச்சம் உள்ளவர்கள் பிறரை நேசித்தால் அல்லாஹுவிற்காக நேசிப்பார்கள். யாருக்காக? அழகுக்காகவோ, பொருளுக்காகவோ, அல்லது வேறு துன்யாவுடைய தேவைகளுக்காகவோ அவர்கள் நேசிக்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் அன்பை ஒருவர் மீது வைத்தால் அல்லாஹுவிற்காக வைப்பார்கள். இத்தகைய இந்த நண்பர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், الأخلاء بعضهم عدو لبعض إلا المتقين. நண்பர்கள் மறுமையில் ஒருவர் மற்றவருக்கு எதிரியாக ஆகிவிடுவார், அல்லாஹுவை பயந்து கொண்டு நட்பு வைத்தவர்களை தவிர. அதாவது எந்த நட்பு தக்வாவின் அடிப்படையில் இறையச்சத்தின் அடிப்படையில் அமைந்திருந்ததோ அந்த அன்பால் இணைந்தவர்கள் மறுமையில் சொர்க்கத்திலும் ஒன்றாக இருப்பார்கள். அவர்களுடைய நட்பு ஒருவருக்கு ஒருவர் நன்மையில் துணை போகக்கூடியதாக, ஒருவர் மறந்தால் நன்மையை அவருக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக, ஒருவர் நன்மையிலே சோம்பேறித்தனமாக இருந்தால் அவரை சுறுசுறுப்புப்படுத்தக்கூடியதாக, வணக்க வழிபாட்டிலே ஒருவர் சற்று அலட்சியம் காட்டினால் அந்த அலட்சியத்தை நீக்கி அவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, இறை நம்பிக்கையிலே அவருக்கு கவனக்குறைவை பார்த்தால் அந்த இறை நம்பிக்கையில் அவருடைய கவனத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்க வேண்டும். அதுதான் தக்வாவுடைய நட்பு. இந்த தக்வாவுடைய நட்பு உள்ளவர்கள் உண்மையான நண்பர்களாக இருப்பார்கள். இவர்கள் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் நண்பர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவார்கள் தங்கள் உடலாலும் உயிராலும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கண்ணியப்படுத்துவார்கள். மார்க்கம் தொடர்பான எல்லா நல்ல விஷயங்களையும் கண்ணியப்படுத்துவார்கள், மேன்மைப்படுத்துவார்கள். குர்ஆனை கண்ணியப்படுத்துவார், நபி மொழியை கண்ணியப்படுத்துவார், மஸ்ஜிதை கண்ணியப்படுத்துவார், முஸ்லிமை கண்ணியப்படுத்துவார், இல்மை கண்ணியப்படுத்துவார், ஆலிமை கண்ணியப்படுத்துவார், காபாவை கண்ணியப்படுத்துவார், மக்காவை கண்ணியப்படுத்துவார். இன்னும் அல்லாஹ் தன் அடையாள சின்னங்கள் என்று எவற்றையெல்லாம் அவனுடைய குர்ஆனில் எண்ணினானோ, அல்லது அவனுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணினார்களோ, அந்த அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்தும் பழக்கம் உள்ளவராக இருப்பார். ஒருவர் இல்மை நேசிக்கிறார், இல்மை கண்ணியப்படுத்துகிறார், குர்ஆனை நேசிக்கிறார், குர்ஆனை கண்ணியப்படுத்துகிறார் என்றால் அங்கே நாம் புரிந்து கொள்ளலாம் இவருடைய உள்ளத்திலே தக்குவா இருக்கிறது. ஒருவர் மஸ்ஜிதை கண்ணியப்படுத்துகிறார், மஸ்ஜிதுக்கு வந்து செல்கிற பழக்கம் உள்ளவராக இருக்கிறார், மஸ்ஜிதிலே அதிக நேரம் செலுத்துகிறார் என்றால் அங்கே நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? அவருடைய உள்ளத்திலே தக்குவா இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இத்தனை அடையாளங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே விரிவாக நமக்கு சொல்லுகின்றான். தக்வா உள்ளவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த ஈமானிய பண்புகள், இந்த பண்புகளை வைத்து நாமும் நம்மை எடை போடலாம். மேற்கூறப்பட்ட 20 வரை நெருக்கமான இந்த பண்புகளை வைத்து ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னிடத்திலே தக்வா எவ்வளவு இருக்கிறது, பிபி எவ்வளவு இருக்கிறது என்று ஆஸ்பத்திரிக்கு போனா தெரிஞ்சுக்கலாம், சுகர் எவ்வளவு இருக்கின்றது என்று அங்க போனா தெரிஞ்சுக்கலாம். இப்படி உடலில் உள்ள நோயை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு மருத்துவரை அணுகினால் அவரிடத்திலிருந்து அவர் வைத்திருக்கக்கூடிய கருவிகளை வைத்து நம் உடலில் உள்ள நோயை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய கல்பிலே தக்வா எவ்வளவு இருக்கிறது? தக்வா எங்கே இருக்கிறது? கல்பிலே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் இறுதி அந்த உரையிலே 3 முறை கல்பை சுட்டி காண்பித்து சொன்னார்கள், அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. பயம், அல்லாஹுடைய அச்சம் இங்கே இருக்கிறது, அல்லாஹுடைய அச்சம் இங்கே இருக்கிறது, அல்லாஹுடைய அச்சம் இங்கே இருக்கிறது. உடையில் பார்க்க முடியாது, வார்த்தையில் பார்க்க முடியாது. உண்மையான தக்வாவை எங்கே பார்க்க முடியும்? கல்பிலே பார்க்க முடியும். அந்த கல்பில் இருக்கிற உண்மையான தக்வாவின் வெளிப்பாடுகளைத்தான் நாம் இப்போது பார்த்தோம், அதனுடைய அடையாளங்களை தான். அப்ப யார் ஒருவர் இந்த அடையாளங்களை அல்ஹம்துலில்லாஹ் முழுமையாக பெறுகிறாரோ அவர் தக்வாவிலே முழுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். யார் ஒருவர் இந்த அடையாளங்களிலே குறைபாடை பார்க்கிறாரோ, தொழுகையிலே அலட்சியம் செய்கிறார், ஜகாத்திலே அலட்சியம் செய்கிறார், ஏழை எளியவர்களுக்கு தர்மம் கொடுப்பதிலே அலட்சியம் செய்கிறார், பெரும் பாவங்களை நெருங்குகிறார், மானக்கேடான காரியங்களை பார்ப்பதிலோ கேட்பதிலோ அவற்றில் ஈடுபடுவதிலோ சுகம் காணுகிறார் என்றால் அந்த அளவிற்கு தக்வாவிலே அவர் தூரமாகிக் கொண்டே போகிறார்.
இறுதியாக ஒரு நேரம் வந்தால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. முற்றிலுமாக தக்வா அவருடைய உள்ளத்தை விட்டு எடுபடும் போது ஈமானும் அங்கே எடுபட்டு விடுகிறது. அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தக்வாவின் மூலமாக நாம் அடைகிற பலன்கள் என்ன? பொருளை நாம் தேடுகிறோம், அதற்காக சிரமப்படுகிறோம். ஏன்? பொருள் கிடைத்தால் அதை வைத்து நாம் என்ன செய்யலாம், அதனுடைய பலன் என்ன? வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், பெரிய ஆளாக ஆகலாம் என்றெல்லாம் தெரியும் காரணத்தால் பொருள் பொருள் பணம் பணம், பணக்காரனாக வேண்டும், முத்தகியாக ஆக வேண்டும். அதற்கு என்ன முயற்சி? ஏன் அந்த முயற்சியிலே நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம்? முத்தகியாக ஆனால் என்ன கிடைக்கும் என்று தெரியவில்லை. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, தக்வாவுடைய அந்த பலனாக துன்யாவில் கிடைக்கின்ற பலன், 24 பலன்களை மார்க்க அறிஞர்கள் எண்ணுகிறார்கள் குர்ஆனுடைய ஒளியிலிருந்து. அதுபோன்று மறுமையை குறித்து பார்த்தால் ஏறக்குறைய 22 நன்மைகளை எழுதுகிறார்கள். துன்யாவிலே 24, மறுமையிலே 22 நன்மைகள். அல்லாஹ் அக்பர். இந்த 24 அல்லது 22 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றை மட்டுமே குர்ஆனில் சொல்லியிருந்தால் கூட அந்த ஒன்றுக்காக வேண்டி முழு வாழ்க்கையெல்லாம் செலவு செய்து போராடி நாம் இந்த தக்வாவை அடைந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஒன்று சாதாரணமானதல்ல. முதலாவதாக, யாரிடத்திலே தக்வா இருக்குமோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கப்பாதைகளையும் அவருடைய உலக காரியங்களையும் லேசாக்குவான், நன்மைகளை அவருக்கு எளிதாக்கி கொடுப்பான். புரியுதா? இன்றைக்கு நாம் அமல் செய்வது நமக்கு சிரமமாக இருக்கிறது என்று சொல்கிறோமே, என்ன காரணம்? தக்வா பலவீனமாக இருக்கிறது. தக்வாவை பலப்படுத்தினால் அமல்கள் சரியாகிவிடும். அமல்களை அல்லாஹ் நமக்கு சரியாக்குவான். அமல்களுடைய சொர்க்க பாதைகளை அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி தருவான். சூரத்துல் லைலிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அல்லைலுடைய 5-7 வரை உள்ள வசனங்கள். அல்லாஹ் சொல்கிறான், யார் தர்மம் கொடுத்து அல்லாஹுவை பயந்து கொள்கிறாரோ, தக்குவாவை கடைபிடிக்கிறாரோ, ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்கிறாரோ, அவருக்கு சொர்க்கப்பாதையை நாம் இலகுவாக்கி தருவோம், அமல்களுடைய வழிகளை அவருக்கு இலகுவாக்கி தருவோம். அமல்களிலே ஈடுபாடு ஏற்படுவது, அமல்களை அதிகமாக செய்வது அவருக்கு இலேசாக இருக்கும். புரிஞ்சுச்சா? இரண்டாவது, ஷைத்தான் நம்மை தீண்டாமல் இருப்பதற்கும், அப்படி தீண்ட வந்தால் நம்மை அவனுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு கேடயமாக இருக்கிறது. ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேவையா இல்லையா? இபிலீசிடத்திலிருந்து பாதுகாப்பு தேவையா இல்லையா? இபிலீசை நண்பனாக்கிக் கொண்டால், ஷைத்தானை நண்பனாக்கிக் கொண்டால் முடிந்தது கதி. ஷைத்தான் தன் நண்பர்களை எங்கே அழைக்கிறான்? நரகத்திற்கு அழைக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், யார் ஷைத்தானை நண்பனாக எடுத்துக்கொண்டானோ அவன் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்தான், மிகப்பெரிய இழிவை நஷ்டத்தை அடைந்தான். அப்ப ஷைத்தான் நம்மை தீண்டாமல் இருக்க வேண்டும் என்றால், நமக்கு அருகிலே வராமல் இருக்க வேண்டும் என்றால், நம்மிடத்தில் இருக்க வேண்டிய தன்மை என்ன? தக்வா. அல்லாஹ் கூறுகிறான், சூரா அல் அஆராஃப் 201 வசனம், அல்லாஹுவை பயந்து கொள்கிற முஃமின்கள் நல்லவர்கள், ஷைத்தானுடைய ஊசலாட்டம் அவர்களை தீண்டி பார்த்தால், இவன் எப்படி இருக்கிறான், லேசா அப்படி சுண்டி பார்த்தாலே நம்ம பக்கம் உடையாந்துறானா, அல்லது நூலை போட்டு இழுத்தாளா, அல்லது ஒரு சின்ன கயிறை போட்டு இழுத்தாளா, அல்லது பெரிய கயிறை போட்டு இழுத்தா வருவானா, அல்லது பெரிய சங்கிலியால கட்டி இழுத்தா வருவானா, பல மாதிரி இருக்கிறாங்க. சைத்தான் எல்லா வகையிலையும் முயற்சி செய்வான். லேசா சிண்டி பார்த்தவனே சில பேர் அவன் பின்னாடி ஓடுறவங்க இருப்பாங்க. லேசா நூலை போட்டு கட்டி இழுத்தாலே பின்னாடி ஓடுறவங்க இருப்பாங்க. ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருளை உங்க பக்கம் இழுக்கணும். அப்ப அதனுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதுல ஒரு இணைப்பை கட்டணும். அப்ப அதை நீங்க இழுக்கலாம். அப்ப பாக்குறான் ஷைத்தான், இப்லீஸ் பார்க்கிறான், இவன் இந்த மனிதனுடைய வெயிட் எவ்வளவு. நீங்க 10 கிலோ இருக்கலாம், 20 கிலோ இருக்கலாம், 30 கிலோ இருக்கலாம், 40 கிலோ இருக்கலாம், அந்த வெயிட் அல்ல இங்க முக்கியம். இங்க என்ன முக்கியம்? வெயிட் தக்குவா. அல்லாஹ் சொல்கிறான், தக்குவா இருந்தால் ஷைத்தான் அவர்களை லேசாக தீண்டி பார்த்தாலே. சினிமா கோட்டைக்கு உள்ளார கூட்டிட்டு போனா இல்ல, சாராய கடைக்கு உள்ளார கூட்டிட்டு போனா இல்ல, அல்லாஹ் பாதுகாப்பானாக. தீண்டி பார்த்தாலே, லேசா அப்படி தொட்டு பார்த்தாலே, உடனடியாக அல்லாஹுவின் நினைவு இவர்களுக்கு வந்துவிடும், மறுமையின் நினைவு இவர்களுக்கு வந்துவிடும், ஆகிரத்துடைய பயம், சொர்க்கம் நரகம் காட்சியளிக்கும். இவர்கள் மறுமையை பார்ப்பார்கள். சொர்க்கம் கண்ணுக்கு தெரியும், நரகம் கண்ணுக்கு தெரியும். வேண்டாமப்பா, இந்த பாவமான செயல் இப்போது இன்பமாக இருக்கும், ஆனால் நாளை மறுமையிலே நரக நெருப்பாக மாறிவிடும், கபரிலே நெருப்பாக மாறிவிடும், அல்லாஹ்வின் கோபத்தை எனக்கு தேடி தந்துவிடும் என்று உடனடியாக நன்மையின் பக்கம் திரும்பி விடுவார்கள். புரியுதா? அடுத்து தக்வா. நாம் பரக்கத்தை தேடுகிறோம், தேடுகிறோமா இல்லையா? ஆனா அது இருக்கிறது ஒரு இடத்துல, தேடுறது இன்னொரு இடத்துல தேடுறோம். அல்லாஹ் கூறுகிறான், தக்குவாவிலே பரக்கத் இருக்கிறது. நாம் எங்கே தேடுகிறோம்? இன்ஜினியரிங்லே பரக்கத் தேடுகிறோம். நாம் எங்கே தேடுகிறோம்? டாக்டர் படிப்பிலே பரக்கத்தை தேடுகிறோம். நாம் எங்கே பரக்கத்தை தேடுகிறோம்? துபாயிலே பரக்கத்தை தேடுகிறோம். நாம் எங்கே பரக்கத்தை தேடுகிறோம்? சவுதி அரேபியாவிலே பரக்கத்தை தேடுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், பரக்கத்தை அங்கு தேடாதீர்கள், இங்கு தேடாதீர்கள், தக்குவாவிலே தேடுங்கள். பரக்கத்து எங்கே இருக்கிறது? நாம் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டுமே. அல்லாஹ் கூறுகிறான், சூரத்துல் ஆராஃபுடைய 96வது வசனம். மக்கள் ஈமானை எடுத்துக்கொண்டு, ஈமானை ஏற்று தக்வாவை கடைபிடித்தால் வானம் பூமியின் பரக்கத்துகளை நாம் அவர்களுக்கு திறந்து கொடுப்போமே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்துக்கு வாக்களிக்கின்றான். எதன் மீது? படிப்பின் மீது அல்ல. நீ ஆலிமாக அல்லது இன்ஜினியராக அல்லது நீ டாக்டராக, இந்த படிப்புகளின் மீது அல்லாஹ் பரக்கத்தை வாக்களிக்கவில்லை. பரக்கத்தை அல்லாஹ் வாக்களிக்கிறான் தக்வாவின் மீது. தக்வா இருந்தால் அல்லாஹ் நம்முடைய உஜீவனங்களை, நம்முடைய வாழ்வாதாரங்களை லேசாக்குவான். நமக்கு அல்லாஹ் கொடுக்கிற செல்வத்திலே பரக்கத்தை கொடுத்து கொடுப்பான். எப்படி? 100 ரூபாயில நம்மளும் சாப்பிடலாம், மக்களுக்கும் கொடுக்கலாம், இன்ஷா அல்லாஹ் சேமித்து வைக்கலாம். தக்வா இல்லை, அதனால் பரக்கத்து இல்லை என்றால் 1000 ரூபாய் சம்பாதித்தாலும் ஒரு நாளைக்கு, 10000 ரூபாய் சம்பாதித்தாலும் தானும் ஒழுங்காக சாப்பிட முடியாது, ஏழை எளியவர்களுக்கும் கொடுக்க முடியாது, அங்கே சேமிப்பும் இருக்காது. ஏன்? அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விட்டான். அடுத்து அன்பிற்குரியவர்களே, தக்வா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தக்வாவின் மூலமாக அடியானுக்கு ஒரு இல்மை கொடுக்கிறான். ஒரு இல்ம் புத்தகங்களிலிருந்து படிக்கிறான், குர்ஆனிலிருந்து படிக்கிறான், ஹதீஸிலிருந்து படிக்கிறான். இன்னொரு இல்ம், இந்த குர்ஆனிலிருந்து பெற்ற இல்மை, ஹதீஸிலிருந்து பெற்ற இல்மை பயனுள்ள கல்வியாக மாற்றுதல். எத்தனையோ பேருக்கு தெரியும், எத்தனையோ ஆலிம்கள் இருக்கிறார்கள், ஆனால் பலனுள்ள இல்மாக, சத்தியத்தில் அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்தறிவிக்கக்கூடிய இல்மாக எப்போது மாறும்? எப்போது மாறும்? தக்வா இருந்தால். தக்வா இல்லை என்றால் பொய்யை உண்மையாக்க பார்ப்பான், ஹராமை ஹலாலாக்க பார்ப்பான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் கூறுகிறான், சூரத்துல் அன்பாலுடைய 29வது வசனம், யா ஐயுஹல் லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ் யஜ்அல் லகும் ஃபுர்கானா. நம்பிக்கையாளர்களே, மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மூமினாக இருப்பவர் எல்லாம் முத்தகியாக பயபக்தி அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் இறையச்சம் உள்ளவர் எல்லாம் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உள்ள ஈமான் உள்ளவராக இருப்பார். அப்ப நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுவை பயந்தால் அல்லாஹ் உங்களுக்கு ஃபுர்கானை கொடுப்பான். ஃபுர்கான், பொய்யிலிருந்து அசத்தியத்தை பிரித்து அறியக்கூடிய ஆற்றல், கல்புடைய நூர். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று, தக்வாவை அங்கே கடைபிடித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரிய வழிக்கு, சத்திய பாதைக்கு, அல்லாஹ் விரும்பிய செயலுக்கு அங்கே வழிகாட்டி விடுகிறான். தக்வா, நெருக்கடிகள் நமக்கு ஏற்படும் போது, சோதனைகள், சிரமங்கள், ஆபத்துகள் நமக்கு நிகழும் போது அல்லாஹ் பாதுகாப்பானாக, நாம் அந்த சோதனைகளிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, சிக்கல்களிலிருந்து, சிரமங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து வெளியேறுவதற்குண்டான மிகவும் நியரஸ்ட் ஷார்டஸ்ட் வழி தக்வா. நமக்கு மிக இலகுவான, மிக அருகாமையில் இருக்கிற ஒரு வழி. புரியுதா? அல்லாஹ் கூறுகிறான் சூரா அத் தலாக்குடைய 2வது 3வது வசனம், ஒமை யத்தகில்லாஹ், ஒமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுக்ஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். யார் அல்லாஹுவை பயந்து கொள்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு ஒரு எக்ஸிட்டை ஆக்குவான். மஹரஜ் என்றால் என்ன? எக்ஸிட். இப்ப திடீர்னு ஒரு கட்டடத்தில் மக்கள் இருக்கிறாங்க, ஃபயர் ஆயிடுச்சு, அங்க எக்ஸிட் இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த மக்கள் எல்லாம் எரிஞ்சு போயிடுவாங்க. எக்ஸிட் இருக்கு, ஆனா தூரமா இருக்கு. அதுக்குள்ளார அந்த எக்ஸிட்டை அடைவதற்குள்ளால் மக்கள் எல்லாம் அதிகம் பாதிப்புக்குள்ளாகி விடலாம், பலர் எரிந்து விடலாம், சிலர் மட்டும் மிஞ்சலாம். எக்ஸிட் இருக்குது, ஆனா ரொம்ப சின்னதா இருக்குது, அப்போதும் ஆபத்து ஏற்படும். ஆனால் தக்வா எப்படி தெரியுமா? எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நாம் வெளியேறுவதற்குண்டான மிகவும் சுலபமான, இலகுவான, விசாலமான வழியாகும். யார் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த வழியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வப்போது எப்போதெல்லாம் அவருக்கு ஏற்படுகிறதோ அங்கே அந்த பாதையை வைத்திருப்பார். இதை அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையிலே நாம் பிராக்டிக்கலாக, வாழ்க்கையிலே நாம் இதை யதார்த்தமாக நம்முடைய நம்முடைய அஹ்லாக், நம்முடைய நற்பண்புகளிலே கடைபிடித்து பார்த்தால்தான் இதை புரிய முடியும். இதை விளக்க முடியாது. சில விஷயங்களை நாம் விளக்கலாம், சில விஷயங்களை உணர்ந்தால்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த பண்பை நாம் கடைபிடிக்கும் போது சோதனைகளை மனிதன் சில சமயத்தில் எதிர்கொள்கிறான், ஆபத்துகளை எதிர்கொள்கிறான், உள்ளூரிலோ வெளியூரிலோ அல்லது வேறு விதமான ஒரு சூழ்நிலையிலோ. தக்வாவை கடைபிடித்து அல்லாஹுவை முன்னோக்கும் போது அல்லாஹுடைய உதவி அடுத்து வருகின்ற விஷயங்களில் நாம் பார்ப்பதை போன்று, பத்ரில் எப்படி மலக்குகளின் மூலமாக அல்லாஹ் மூமின்களுக்கு உதவி செய்தானோ, அஹ்சாபிலே எப்படி காற்றின் மூலமாக அல்லாஹ் மூமின்களுக்கு உதவி செய்தானோ, இன்னும் நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியெல்லாம் அவனுடைய உதவியின் வாசல்களை திறந்து வைத்தானோ, அதுபோன்று அல்லாஹ்வுடைய உதவிகள் வந்து அந்த சிரமங்கள் எளிதாக்கப்பட்டு அந்த துன்பங்களிலிருந்து வெளியேறுவதற்குண்டான அந்த சூழ்நிலைகள் லேசாக்கப்பட்டதை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த வசனத்தில் அல்லாஹ் மேலும் ஒரு நமக்கு ஒரு ரிவார்டு, ஒரு கிஃப்டை தருகிறான், ஒரு அன்பளிப்பை தருகிறான். அது என்ன? நீங்கள் அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கு ரிசுக்கை தருவான். ரிசுக் என்றால் வெறும் சாப்பாடு மட்டுமல்ல. ஒருவர் வேலை தேடுகிறார், அவருக்கு ஒரு ஒரு இடத்திலே வேலை கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணிக்கொண்டிருப்பார். ஆனால் வேறு ஒரு இடத்திலிருந்து அவருக்கு வேலை வரும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைவிட இதை அவருக்கு சிறந்ததாக்கி தருவான். ரிசுக், வாழ்வாதாரம். தன்னுடைய உஜீவனம், தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்வதற்குரிய அந்த காரண காரியங்களை ரிஸ்க் என்று சொல்லப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு கொடுப்பான். இதையும் நாம் வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் போது, நாம் அவற்றை சந்திக்கும் போது, எதிர்கொள்ளும் போதுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்த அன்பிற்குரியவர்களே, மிக முக்கியமான ஒரு பலன், அல்லாஹுடைய நேசனாக நீங்கள் ஆக வேண்டுமா? வலி, இன்னைக்கு இந்த வலி என்ற பெயரை வைத்து மக்கள் பெரிய பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவுளியா, வலியுடைய பன்மை அவுளியா. ரொம்ப பேர் பச்சை தலப்பா கட்டினா வலி என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ரொம்ப பேர் ஒரு ஷேக்கிடத்தில் போய் முறியது வாங்கிட்டா நம்மளும் அவுளியாவாக, நாமும் அவுளியாவாக ஆகிவிட்டோம் என்று எண்ணுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் உறுதியான வழிகள் அல்ல. தக்வா, இறை அச்சம்தான் அல்லாஹுடைய நேசனாக நீங்கள் ஆகுவதற்குண்டான மிகவும் சரியான வழி. وَإِنَّ الظَّالِمِينَ بَعْضُهُمْ أَوْلِيَاءُ بَعْضٍ وَاللَّهُ وَلِيُّ الْمُتَّقِينَ. சூரா அல் ஜாசியாவுடைய 19வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் இறையச்சம் உள்ளவர்களுக்கு நண்பனாக, பாதுகாவலனாக, நேசனாக, கார்டியன், அவர்களுடைய பொறுப்பாளியாக இருக்கிறான். அப்ப தக்வாவின் மூலமாக, தக்வா உள்ளவர் அடைகிற பலன்கள் என்ன? அல்லாஹுடைய நட்பை அடைகிறார். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். இன்றைக்கு ஒரு தலைவர், எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு பிரைம் மினிஸ்டருடைய நட்பு கிடைப்பதென்றால் மக்கள் எல்லாம் அதை எப்படி பார்க்கிறார்கள்? சில பேர் பார்த்துருக்கலாம், நீங்க போட்டோ எடுத்துப்பாங்க போய், எதற்கொண்டு? பெருமை அடிப்பதற்காக, காட்டுவதற்காக, எனக்கு பார்த்தியா எனக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அல்லாஹுவை இழந்தவன், அல்லாஹுவின் நட்பை இழந்தவன், இந்த உலகத்திலே அவன் எதை பெற்றால் என்ன? அவனை விட பெரிய நஷ்டவாளி யாரும் இல்லை. சரியா இல்லையா? ஒருவன் தன் நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரையும் நண்பனாக ஆக்கிக் கொண்டான். இந்த உலகத்திலே வல்லரசாக இருக்கும் நாடுகளின் மந்திரிகளையும் ஜனாதிபதிகளையும் அந்த நாட்டுடைய முதல் மந்திரிகளையும் அவன் நண்பனாக ஆக்கிக் கொண்டான். ஆனால் அல்லாஹுவின் நட்பை இழந்து விட்டான். இவன் வெற்றி பெற முடியுமா? ஒருவனை மக்கள் யார் என்றே அறியவில்லை, ஒருவரை மக்கள் யார் என்றே அறியவில்லை. அவன் எங்கே வசிக்கிறான், யார், அவனுடைய பெயர் என்ன, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவனை அல்லாஹ் அறிந்திருக்கிறான், அவன் அல்லாஹுவை அறிந்திருக்கிறான். இந்த உலகத்திலே மக்கள் அவனை மிதித்துச் செல்கிறார்கள், தள்ளிச் செல்கிறார்கள், அவனை உதாசீனப்படுத்துகிறார்கள், அவனுக்கு சபையிலே இடம் கொடுப்பது கிடையாது, அவன் பெண் பேசி வந்தால் பெண் கொடுப்பது கிடையாது, அவன் சலாம் சொன்னால் கூட பதில் சொல்வது கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கிறது. இவன் அல்லாஹுவை அறிந்திருக்கிறான், அல்லாஹும் இவனை அறிந்திருக்கிறான். இவனுடைய தக்வாவால் இவனை அல்லாஹ் தன் நண்பனாக ஆக்கிக் கொண்டான். இவன் இந்த துன்யாவிலே எதை இழந்தான்? இந்த துன்யாவிலே இவன் எதை இழந்தான்? அல்ஹம்துலில்லாஹ், எதை பெற வேண்டுமோ அதை பெற்றுக்கொண்டான். ஆதமுடைய மகனே, நீ என்னை தேடு, நான் உனக்கு கிடைத்து விடுவேன். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? கேரண்டி, வாக்குறுதி, சத்தியம். ஒன்றை தேடி அது நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று இந்த உலகத்தில் எதையுமே சொல்ல முடியாது. முடியுமா? முடியாது. ஆனால் அல்லாஹுவை தேடினால் அல்லாஹ் நிச்சயம் கிடைப்பேன் என்று சொல்கிறான். ஆதமுடைய மகனே, என்னை தேடு, நான் உனக்கு கிடைத்து விடுவேன். நீ என்னை அடைந்து கொண்டால் எல்லா நன்மைகளையும் அடைந்து கொள்வாய். ஆதமுடைய மகனே, நீ என்னை தவறவிட்டால் எல்லா நன்மைகளையும் தவறவிட்டு விடுவாய். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, தக்வா நமக்கு அல்லாஹுவின் நட்பை தேடி தருகிறது. யாருடைய நட்பை? அல்லாஹ். அல்லாஹ் யார்? நம்முடைய எஜமானன், நம்முடைய ரப்பு. அவன்தான் நம் காரியங்களை சீர் செய்ய முடியும். அவன்தான் நம்முடைய அனைத்து காரியங்களையும் தன் கைக்குள் வைத்திருக்கிறான். அவன் நாடினால்தான் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அந்த ரப்புடைய நேசனாக ஆகுவதற்குண்டான வழி என்ன? தக்வா. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் இரையச்சம் உள்ளவர்களின் நண்பனாக இருக்கிறான். அதுபோன்று ஏழாவதாக, இன்று பொதுவாக மக்கள் எதிர்பார்த்து அதற்காக கூக்குரல்கள் எழுப்பி அதற்காக போராட்டங்கள் புரட்சிகள் செய்கிற ஒரு காரியம் என்ன? எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முஸ்லிம்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ள புறப்படுங்கள். எப்படி? தொழுகையை நீங்கள் விட்டாலும் பரவாயில்லை, நோன்பை விட்டாலும் பரவாயில்லை, நபியின் சுன்னாவிற்கு மாறு செய்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஆயுதங்களை எடுத்தால், நீங்கள் கட்சிகளை பலப்படுத்தினால், எங்கள் கூட்டணிகளோடு நீங்கள் சேர்ந்து கொண்டால், அடுத்து இந்தியாவிலே உங்களை நாங்கள் ஆட்சியிலே அமர்த்துவோம், இந்தியாவிலே நீங்கள் இழந்த கண்ணியத்தை உங்களுக்கு நாம் தேடி கொடுப்போம் என்றெல்லாம் கூக்குரல்களை பார்க்கிறோமா இல்லையா, கேட்கிறோமா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, அவையெல்லாம் காற்றிலே வீணாக செல்கிற வாசகங்கள். அல்லாஹ் சூரா ஆலு இம்ரானுடைய 120வது வசனம், وَإِن تَصْبِرُوا وَتَتَّقُوا لَا يَضُرُّكُمْ كَيْدُهُمْ شَيْئًا, உங்களுக்கு பொறுமை இருந்தால், சப்ர் இருந்தால், அவசரப்பட்டு காஃபிர்களுடைய வழியிலே போய் வெற்றியை தேடிவிடாதீர்கள். தற்கொலை தாக்குதல்களோ அல்லது ஒரு பொது இடங்களிலே ஆயுதங்களை அல்லது வெடிப்பொருட்களை வைத்து வெடிக்க வைத்து அங்கே சேதம் ஏற்படுத்துவதோ, இவையெல்லாம் யார் கண்டுபிடித்த செயல்கள்? யூதர்கள், யஹூதிகள், கம்யூனிசவாதிகள் கண்டுபிடித்த செயல்கள். இவற்றை பின்பற்றி ஒரு முஸ்லிம் வெற்றியை தேடினால் 1000 ஆண்டுகள் அல்ல, 1,00,000 ஆண்டுகள் ஆனாலும் சரி, அந்த முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தை பெற முடியாது, இந்த துன்யாவிலே ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை அடைய முடியாது. உயிர்களை அவர்கள் இழந்து கொண்டே இருக்கலாம், அல்லாஹுவின் வாக்குறுதி அவர்களுக்கு முழுமையாகாது. அல்லாஹ் சொல்கிறான், இன் தஸ்பிரு, தாக்குதல்கள் வருகிறதா, பொறுமையாக இருங்கள். எப்படி பொறுக்க வேண்டும், எப்படி சகிக்க வேண்டும், அதற்கு என்ன குர்ஆன் சொல்லுகிறது, அந்த முறையிலே சகித்துக் கொள்ளுங்கள், அந்த முறையிலே பொறுமையாக இருங்கள். அடுத்து வத்தத்தக்கு, அல்லாஹுவை பயப்படுங்கள். உங்களிடத்திலே தக்வாவிலே ஏதோ குளறுபடிகள், ஏதோ அங்கே குறைகள், ஓட்டைகள் இருக்கின்றன, பார்க்கிறோம். சினிமா, ஆசாபாசங்கள், மேலும் எத்தனையோ ஒரு மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள், இவற்றிலெல்லாம் முஸ்லிம்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவற்றிலெல்லாம் முஸ்லிம்கள் ஈடுபடுகிறார்கள். தக்வா என்பது பெயருக்கு கூட அங்கே இருக்குமா இவர்களுடைய வாழ்க்கையிலே என்று தேட வேண்டியது இருக்கிறது. ஹராம் ஹலாலுடைய பேணுதல் இல்லை, எப்படி வெற்றி கிடைக்கும்? ஏன் ஆட்சி பறிபோனது? எதனால் பறிபோனது? இருந்த ஆட்சி பறிபோனதற்கும் இருக்கின்ற ஆட்சி பலவீனம் அடைந்ததற்கும் என்ன காரணம்? என்ன காரணம்? தக்வா. தக்வா இல்லாமல் போனது, தக்வாவிலே ஏற்பட்ட பலகீனம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பொறுத்தால், நீங்கள் அல்லாஹுவை பயந்தால், இன் தஸ்பிரு வத்தத்தக்கு, காஃபிர்களுடைய சூழ்ச்சி உங்களுக்கு எந்த கெடுதியையும் செய்யாது. அல்லாஹ் போய் சொல்வானா? அல்லாஹுடைய வாக்கு மாறுமா? நிச்சயமாக. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சபர் பொறுமையோடு இருந்தால், தக்வாவோடு இருந்தால், காஃபிர்களுடைய சூழ்ச்சி உங்களுக்கு எந்த தீங்கையும் கொடுக்க முடியாது என்று. அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, காஃபிர்களுடைய தாக்குதல்கள் நடந்தால் வானத்திலிருந்து உங்களுக்கு உதவியை பெற்றுத்தரக்கூடிய அந்த தன்மை என்ன? முஸ்லிம்கள் ஜெயிப்பது ஆயுதங்களை கொண்டு அல்ல. முடியுமா? முஸ்லிம்களுக்கு அப்படி ஒரு வரலாற்றை அல்லாஹ் ஆக்கவில்லை. முஸ்லிம்கள் ஜெயிப்பதாக இருந்தால் அவர்கள் எண்ணிக்கையிலே 1, 2, 10 இருக்கலாம், அல்லது குறைவாக இருக்கலாம், கூடுதல்களாக இருக்கலாம். முஸ்லிம்கள் ஜெயிப்பதற்கு எண்ணிக்கை முக்கியமல்ல, முஸ்லிம்கள் ஜெயிப்பதற்கு, வெற்றி கொள்வதற்கு ஆயுதங்கள் முக்கியமல்ல, முஸ்லிம்கள் ஜெயிப்பதற்கு, வெற்றி கொள்வதற்கு தந்திரங்கள் முக்கியமல்ல, முஸ்லிம்கள் வெற்றி கொள்வதற்கு முக்கியம் அவர்களிடத்திலே தக்வா இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? தக்குவா இருக்க வேண்டும். தக்குவா இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்படும் போது வானவர்களை அல்லாஹ் அனுப்புவான். இங்கே மூமின்களுக்கு அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்து விட்டு மலக்குகளுக்கு கட்டளையிடுவான், நீங்கள் காஃபிர்களின் கதைகளை முடித்து விடுங்கள் என்று. எப்படி புரியுதா? மூமின்களுக்கு அல்லாஹ் போர் மைதானத்திலே எதை கொடுப்பான்? தூக்கத்தை கொடுத்து விடுவான். போர் மைதானத்திலே தூங்குவான், நிம்மதியாக தூக்கம் வரும் அவருக்கு. கண்ணை முழிச்சு முழிச்சு பாப்பாரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, என்னடா ஒருத்தர் வெட்டுறதுக்காண்டி நம்ம புறம் அதுக்குள்ளார அவன் தலை கீழே விழுந்துருதேன்னு சொல்லி கையில வாழை எடுப்பாரு, துப்பாக்கி எடுப்பாரு, பொத்துனு துப்பாக்கி கீழே விழுந்துடும். ஆனா எதிரி தான் செத்துக்கிட்டே இருப்பான். ஏன் இங்க இறங்கி வெட்டுறது யாரு? அங்கே ஜிப்ரீல் வெட்டி கொண்டிருக்கிறார், அங்கே மீகாயில் வெட்டி கொண்டிருக்கிறார், அங்கே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மலக்குகள் வெட்டி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வலக்கத் நஸரக்கும் அல்லாஹு பிபத்ரின் وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون إذ تقول للمؤمنين ألن يكفيكم أن يمدكم ربكم بثلاثة آلاف من الملائكة منزلين بلى إن تصبروا وتتقوا ويأتوكم من فورهم هذا يمددكم ربكم بخمسة آلاف من الملائكة مسومين الله سليران الله உங்களுக்கு உதவி செய்தான் பத்ர் போரிலே. நீங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தீர்கள். மூமின்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அப்போதுதான் அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி செலுத்தியவர்களாக ஆவீர்கள். நபியே, மூமின்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீர்? 3000 வானவர்களின் எண்ணிக்கையை கொண்டு படையை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வது உங்களுக்கு போதுமாக இல்லையா என்று மூமின்களை பார்த்து கேட்டீர்கள். அல்லாஹ் சொன்னான், 3000 என்ன, நீங்கள் சபுரோடும் தக்குவாவோடும் இருந்தால் காஃபிர்கள் உங்களை தாக்குவதற்கும் இன்னும் எவ்வளவு எண்ணிக்கையில் அடுத்து வந்தாலும் சரி, அல்லாஹ் 5000 மாணவர்களை குதிரையிலே அனுப்புவான். இங்கிருந்து சொர்க்கத்தின் குதிரைகளிலே வருவார்கள். யார் வருவார்? மலக்குகள் வருவார்கள். அல்லாஹுக்கு ஒரு மலக்கையை தாக்கு பிடிக்க முடியுமா இந்த காஃபிர்களால? அல்லாஹ் 5000 மலக்குகளை உங்களுக்கு இறக்குவான் என்று பத்ர் மைதானத்திலே வாக்களித்தான். இந்த வாக்கு நபியின் காலத்தோடு முடிந்து விட்டதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை நம் காலத்திற்கும் இந்த வாக்கு இருக்கிறதா? அல்லாஹ் 2 கண்டிஷனை வைத்து சொல்கிறான். அந்த 2 கண்டிஷன்கள் மூமின்களுடைய காலத்திலே எப்போது பெற்றுக் கொள்ளப்பட்டாலும் சரி அல்லாஹுடைய அந்த வாக்கு உண்டு. அந்த வாக்கு என்ன? பலா இன் தஸ்பிரு வ தத்தகு, சபர், தீனிலே உறுதி இருக்க வேண்டும். உடனே நீ யோசிக்காத, இந்த காலத்தில் தீன் படி நடந்தா நம்ம ஆட்சிக்கு வர முடியாது. எப்படி இந்த காலத்தில் எல்லாங்க நம்ம ஷரியத்து படி பார்த்தா நம்ம வந்து இதெல்லாம் சாதிக்க முடியாதுங்க. எப்படி ஷரியத்தை இங்கெல்லாம் நம்ம கொண்டு வர முடியாதுங்க. இது அரசியல் தனி, இது நம்முடைய பொலிட்டிக்கல், இது நம்முடைய இந்தந்த விவகாரங்கள், இதிலெல்லாம் நம்ம தீனை பூர்த்தி பார்க்க முடியாது. இதில் இப்படி போனாதான், தொழுகையை பாழாக்கினால், அதனுடைய நேரங்களை வீணடித்தால், இன்னும் இப்படி 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 எத்தனையோ 1000 இஸ்லாமிய கடமைகளை எல்லாம் அங்கே புறம் தள்ளி விடுகிறார்கள். நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, அமைதி, முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் பேணப்படுகிற ஒழுக்கங்கள், அந்த சீர் அமைப்புகள் எல்லாம் பாழாக்கப்பட்டு விடுகின்றன ஒரே ஒரு கோஷத்தின் காரணமாக. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்கிறான், சபரோடு இருங்கள், தக்குவாவோடு இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வானவர்களை உதவிக்கு இறக்குவான். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்கள், ஒரு முஸ்லிம் அல்லாஹுடைய பயத்தோடு இருக்கும் போதுதான் அவர் பிறருக்கு கெடுதி செய்யாமல், பிறருக்கு தீங்கு செய்யாமல், பிறருடைய விஷயத்திலே அந்த நேர்மையை கடைபிடிப்பவராக இருப்பார். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா வல தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். அப்ப நீங்க ஒரு சமூகத்தில் பொதுவாக மக்கள் சொல்றாங்களா இல்லையா, ஜென்டில்மேன், உத்தமருங்க இவர், யார் வம்புக்கும் போக மாட்டார், ரொம்ப நல்லவர், இவரால் பிறருக்கு நன்மைதானே தவிர தீமை கிடையாது என்று மக்கள் போற்றுகிற அந்த தன்மையை அடைவதாக இருந்தால் அங்கே என்ன தேவை? தக்குவா தேவை. தக்குவா இருந்தால், ஒருவருடைய பேனாவை எடுத்து எழுதுவதாக இருந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் எழுத மாட்டார். என்னங்க பக்கத்தில் நீங்க எல்லாம் மாணவர்களா இருக்கிறீங்க, பக்கத்து பெஞ்சில் உங்க ஒரு சீட்டு, இங்க பக்கத்தில் உங்களுடைய சக மாணவருடைய ஒரு சீட்டு இருக்குது, அவருடைய பென்சில் எடுத்து எழுதுறதாங்க கூட, சகோதரரே நான் இந்த பென்சில் எடுத்து எழுதிக்கிட்டுமா அப்படின்னு அனுமதி கேட்டுட்டு தான் எழுதுவாங்க. தக்குவா இல்லை. அவன்கிட்ட இருந்து பென்சில் எடுக்கிறது என்ன, அவன் பையவே தூக்கிட்டு போயிடுவான். பைய தூக்கிட்டு போறது என்ன, அவனுக்கு வீட்டிலிருந்து வர காசையும் திருடிப்பான், அதோட விட்டுருவானா? இன்னைக்கு பொதுவாக காலேஜுகளை நடப்பதை நாம் பார்க்கிறோம். அதிகமான காலேஜ் மாணவர்களாக இருக்கிறதுனால அந்த விஷயத்தை நான் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். என்ன நடக்குது காலேஜில் இன்னைக்கு? இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகளே தலையை பிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம சொல்றோம், தலையை மட்டும் தலையை பிச்சுக்கிட்டா போதாதரா, நீங்கள்லாம் தலையை வெட்டிக்குங்கடா. எதுவரை நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச மாட்டீர்களோ, நீங்கள் மறுமையை நம்ப மாட்டீர்களோ, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்க மாட்டீர்களோ, உங்களுடைய பிரச்சனை தீராது. தீர்மா? நேத்து ஒருத்த உதாரணத்துக்கு அமெரிக்காவுடைய கல்லூரியில துப்பாக்கியால சுட்டான், உடனே எங்க பார்த்தாலும் கேமரா, செக்யூரிட்டி கேமரா, யாராவது துப்பாக்கியோட வர்றானா, உடனே சென்சார், உடனே எத்தனை செக்யூரிட்டி எல்லாம் வைத்துக்கொள். தடுத்துட முடியுமா? தடுக்க முடிஞ்சிச்சா? ஏன் அமெரிக்காவுடைய கல்லூரிகளில், அந்த பல்கலைக்கழகங்களில் செக்யூரிட்டி கிடையாது, கேமரா கிடையாது, செக்கிங் பண்ணல, நடந்துச்சா இல்லையா? உள்ளார நடக்காடி, வெளியில வரும்போது நடக்கும், பார்க்கிறோமா இல்லையா? இன்றைக்கு பார்க்கிறோம். எங்கேயாவது ஒரு காலேஜ் நிம்மதியா நடக்க முடியுதா, நடத்த முடியுதா? ஒரு மாணவன் ஒரு காலேஜில் சேர்ந்து முதல் ஆண்டு நிம்மதியா படிக்க முடியுதா? பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி, காரணம் என்ன, அங்கே தக்குவா இல்லாத காரணத்தால் ஒருவர் ஒருவர் மீது செய்கிற அட்டூழியங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், அத்துமீறல்கள், இது காலேஜில் மட்டுமல்ல. உதாரணத்துக்கு சொன்னேன், இங்க காலேஜ் மாணவர்கள் கூடியிருக்கிறதுனால பொது வாழ்க்கையில பாத்துக்குங்க. நிம்மதியா நம்ம ஒரு இடத்துக்கு போய் போய்விட்டு திரும்ப முடிகிறதா? ஏதாவது சாதாரணமா ஒரு சில உரிமைகளை நம்ம கேட்டுட்டாலே, கொஞ்சம் பேசிட்டாலே உடனே அங்கே அடிதறி வருகிறது, அங்கே தகராறுகள், கலவரங்கள் பார்க்கிறோம். பேப்பர் எடுத்து படிச்சு பாருங்க, திருட்டில் ஆரம்பிச்சு சின்ன சின்ன குற்றங்கள் ஆரம்பிச்சு இன்றைக்கு சர்வ சாதாரணமாக கொலைகளும் கொள்ளைகளும் கற்பழிப்புகளும் பெருகிவிட்டதற்கு என்ன காரணம்? இவர்களுடைய மறுமையை குறித்து அச்சமற்றிருக்கிற நிலை, அதாவது தக்குவா இல்லை. மூமின்களிடத்தில் அப்படித்தான், மூமின்கள் என்று சொல்பவர்கள் அந்த தக்குவா இல்லைனா அவங்களும் அப்படித்தான் மாறிடுவாங்க மிருகங்களாக. பார்க்கிறோம் எத்தனை முஸ்லிம்கள் இன்றைக்கு திருட்டு விசிடி விசிடி சினிமா விசிடிகள் செய்கிறாங்க, பரப்புறாங்க, அதே போல அதை கொலை கொள்ளை தொழில்களில் ஈடுபடுறாங்க, அதே போல இன்னும் கேவலமான பல தொழில்களில் ஈடுபடுகிறார்கள். என்ன காரணம்? அங்கே தக்குவா சென்று விடுகிறது. தக்குவா இருந்தால், அல்லாஹுடைய பயம் இருந்தால், அவர் அடியார்களுடைய ஒரு நயா பைசாவாக இருந்தாலும் அதையும் அவர் அமானிதமாக கொடுத்து விடுவார். பிறருடைய மனதை நோவடிப்பதை பயப்படுவார். அல்லாஹுவை அஞ்சக்கூடிய மனிதர், நான் உங்க மனசை காயப்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சுங்கன்னு சொல்வார். மனசை காயப்படுத்துறது என்ன, மனசையும் காயப்படுத்தி கழுத்தையும் வெட்டினா கூட தக்குவா இல்லாதவனுக்கு பயம் வருவது கிடையாது. ஆதமுடைய அந்த இரண்டு பிள்ளைகளிலே ஒருவர் ஒருவரை கொல்கிறார். எதனால கொன்னாரு? எதனால கொல்கிறார்? தக்குவா இல்லாத காரணத்தால் கொல்கிறார். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். அடுத்த அன்பிற்குரியவர்களே, இந்த தக்குவா உள்ளத்திலே வரும்போது மார்க்கத்தின் மீது நமக்கு அன்பு வருகிறது, மதிப்பு வருகிறது, மார்க்கத்தின் மீது நமக்கு ஈடுபாடு வருகிறது, இஸ்லாமின் மீதும் இஸ்லாமிய செயல்பாடுகளின் மீதும் கண்ணியம் ஏற்படுகிறது. அல்லாஹ் விரும்பிய விஷயங்களை மதிக்கிறார் ஒருவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய விஷயங்களை மதிக்கிறார். அது இல்லை என்றால் அந்த மதிப்பு, அந்த மார்க்கத்தின் மீது பற்றோ, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் மீது பற்றோ அங்கே வருவது கிடையாது. அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்துல் ஹஜ்ஜுடைய 32வது வசனம், வமன் யுஅஸ்ஸிம் ஷஆயிர அல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். யார் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ மகிமைப்படுத்துகிறாரோ அது கல்புடைய பயத்திலிருந்து, அல்லாஹுவின் கல்பிலே அல்லாஹுடைய பயம் இருப்பதிலிருந்து ஏற்படுகிறது. அடுத்த அன்பிற்குரியவர்களே, தக்குவாவின் மூலமாக நாம் அடைகிற பலன், அல்லாஹ் நம் பாவங்களை மன்னித்து விடுகிறான், நம் காரியங்களை அல்லாஹ் சீர்படுத்துகிறான். புரியுதா? தௌபா கேட்பதின் மூலமாகவும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, இஸ்திக்ஃபார் செய்வதின் மூலமாகவும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதுபோன்று தக்குவாவுடைய அந்த பரிசுத்த வாழ்க்கையை கடைபிடிப்பதன் மூலமாகவும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விடுகிறான். சூரத்துல் அஹ்சாபுடைய 70-71 வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லா வகூலூ கவுலன் சதீதா, முமின்களே அல்லாஹுவை பயந்து தூய வார்த்தைகளை பேசுங்கள், நேர்மையான வார்த்தைகளை பேசுங்கள், அல்லாஹ் உங்கள் காரியங்களை சீர்படுத்தி உங்கள் குற்றங்களை உங்களுக்கு மன்னித்து விடுவான். இன்னும் இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்கள் மீதம் இருக்கின்றன, அடுத்த வாரங்களில்